இயேசு கற்பித்த அனைத்தும் என்று நம் வேத பாடத்தை இன்று நாம் தொடருவோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 28:19-20 காணப்படும் இயேசுவின் மாபெரும் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த வேத பாடத்தை கற்று வருகிறோம். இயேசு குறிப்பாக மலைப்பிரசங்கத்திலே கட்டளையிட்ட போதித்த கற்பனைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது 9 சரியான மனப்பான்மைகள், அதற்கு பிறகு 5 அதிகாரத்திலே 21 வசனத்தை துவங்குகிற அந்த 9 தவறான மனப்பான்மைகளை பார்க்க ஆரம்பித்தோம். இப்பொழுது கடைசி தவறான மனப்பான்மை 9 மனப்பான்மை 7 அதிகாரம் 1 வசனத்திலே ஆரம்பிக்கிறது. நாம் திரும்ப பார்க்கலாம் அந்த 9 சரியான மனப்பான்மைகள். 5 அதிகாரம் 3-12 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. பிறகு 9 தவறான மனப்பான்மைகள், முதலாவது கோபம், அடுத்து பாலியல் பாவ இச்சை, பொய் சொல்லுதல், பழிவாங்குதல், பகை, மனுஷர் கணத்தை தேடுதல், பண ஆசை, கவலை. இப்பொழுது 9 தவறான மனப்பான்மை பார்க்கலாம். அநேக தவறான மனப்பான்மைகளைப் போலவே ஜனங்கள் இதையும் தவறான மனப்பான்மையை பார்க்கறதில்லை. அது என்ன? நியாயம் தீர்த்து ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தல், மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தல். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7:1 வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இது மிக பொதுவான ஒரு பழக்கம். துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவ மத்தியிலே காணப்படுகிற ஒரு பழக்கம், மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது, அவர்களை கீழாக பார்ப்பது, அவர்களை அவமதிப்பது, தங்களை மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாக எண்ணுவது. அநேக சமயங்களிலே அவர்களை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கையில் அப்படி நியாயம் தீர்ப்பு செலுத்துவது. மற்றவர்களை ஏன் நியாயம் தீர்க்க கூடாது என்கிறதுக்கான காரணம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் இந்த கட்டளை கடைபிடிப்பது நமக்கு எளிதாயிருக்கும். இயேசு இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு யோவான் 16 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆனால் இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் வந்து அவர்கள் சகலத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார் என்று சொன்னார். பரிசுத்தாவியனர் வந்தபொழுது அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நாம் ஏன் மற்றவர்களை நியாயந்திருக்க கூடாது என்பதை ஆவியானவர் மூலமாக இயேசு பேசினார். யோவான் 7 அதிகாரத்திலே ஒரு சொல்லாத காரியங்கள், சொல்லக்கூடாத காரியங்களை இப்பொழுது ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். பவுல் மூலமாக 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் பரிசுத்தாவியனர் இங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலன் மூலமாக இந்த காரியங்களைத்தான் பரிசுத்தாவியனர் உதவி இல்லாமல் இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே விளக்கக்கூடாத காரியமாக இருந்தது. 5 அதிகாரம் 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அநேகருக்கு ஒரு வலிமையான இச்சை இருக்கிறது மற்றவர்களை நியாயந்திருக்க வேண்டும் என்று. பரிசுத்தாவியனர் சொல்கிறார், நான் அந்த தருணத்தை உங்களுக்கு தருவேன், காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள் என்று சொல்கிறார். இப்போதே நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள், பொறுத்திருங்கள் என்று சொல்கிறார். காலம் வருவரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள். கர்த்தர் வருமளவும் அவர் இருளில் இருக்கிற மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்குவார், முழு காரியத்தையும் கொண்டு வருவார். நாம் ஏன் இப்பொழுது மற்றவர்கள் நியாயத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது என்றால் நமக்கு முழு காரியமும் தெரியாது. அநேக நாட்கள் மாதங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எடுத்துக்கொள்கிறார்களே ஒரு தீர்வு வழக்கை தீர்ப்பு கொடுப்பதற்கு. அந்த முழு காரியத்தையும் அவர்கள் மதிப்பிட்டு எல்லா காரியங்களையும் பார்த்துவிட்டு தான் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு சிரமம் எடுத்துக்கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் சரியாக அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு எடுத்துக்கொள்வார்கள் என்றால் நாம் எப்படி காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்ல முடியும்? எவ்வளவு துரிதமாக நாம் தீர்ப்பு சொல்லிவிடுகிறோம். காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். கர்த்தர் வருவதற்கும் காத்திருங்கள். அவர் இருளில் மறைந்திருக்கிறவர்களை வெளிரங்கமாக்குவார். முதலாவது அவர் எதை வெளிரங்கமாக்குவார்? இருதயங்களின் யோசனைகளும் இருளில் மறைந்திருக்கிறவர்களை. இரண்டாவது இருதயங்களின் யோசனைகள், அவர்களை வெளிப்படுத்துவார். இந்த இரண்டு காரியங்கள் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நபரை நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவர் அந்தரங்கத்தை என்ன செய்கிறார் என்பது தெரியாது. நம்மில் அநேக உதாரணமாக அந்த நபர் எப்படி தன்னுடைய வீட்டிலே மனைவியோடு நடந்து கொள்கிறார் என்பதை நாம் அறியாது இருக்கிறோம். தன்னுடைய அந்த மனைவி எப்படி தன்னுடைய கணவனத்திலே நடந்து கொள்கிறார் என்பது தெரியாது. அவர்கள் அன்பாக மென்மையாக பொது இடத்திலே பேசலாம், ஆனால் அவர்கள் அந்தரங்கத்திலே எப்படி மென்மையாக அன்பாக பேசாமல் இருக்கலாம். அவர்கள் அன்பான தம்பதியினர் என்று நினைக்கலாம், ஆனால் வீட்டில் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டு ஒருவர் ஒரு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் சொல்லுகிற தீர்ப்பு அது முற்றிலும் தவறானதாக இருக்கிறது. அது இப்படி மாறுபாடு வேறு விதத்திலும் பார்த்தால் ஒரு அமைதியாக இருக்கிற நபரை பார்க்கலாம். அவர் என்று ஒரு பிரயோஜனம் மற்றவர் என்று நினைக்கலாம். அவர் தேவனுக்கு என்று எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அவர் அந்தரங்கத்திலே உங்களை காட்டிலும் அதிகமாக அவர் செய்திருக்க முடியும். ஒரே காரியம், அவர் உங்களை போல பெரிய காரியமாக வெளிப்படுத்தி காட்டுகிறதில்லை. இதைத்தான் தேவன் பார்க்கிறார். நாம் பார்க்கிறதில்லை. அவைகளை அந்தரங்க காரியங்களை நாம் பார்க்க முடிவதில்லை. நீங்கள் ஒரு நபரோடு வாழ்ந்தாலும் கூட சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு 50 வருடம் வாழ்ந்திருந்தும் கூட அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை காண முடியாது. வெளியரங்கமாக அவர் பணத்தை நேசிக்காத போல இருக்கலாம், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே அந்த நபர் பணத்தை நேசிக்கலாம். தேவன் கடைசி நாளிலே அதை வெளியரங்கப்படுத்துவார். கணவன் மனைவி தங்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர் தங்கள் உறவினர்கள் மீது கசப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கலாம். அவர்கள் நன்றாக வார்த்தைகளை பேசி மறைத்து வைத்திருக்கலாம். இருதயத்தினுடைய ஆழத்திலே அந்தரங்கத்திலே அங்கே கசப்பு இருக்க முடியும், அங்கே பொறாமை இருக்க முடியும், அங்கே பெருமை இருக்கிறதா ஒரு நபருடைய இடத்தில் என்பதை சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் வெளிப்பெறாம தாழ்மையாக காணப்படலாம். தேவன் இருளில் மறைந்திருக்கிறவர்களை வெளியரங்கமாக்குவார். இரண்டாவது காரியம், தேவன் இருதயங்களின் யோசனைகளை அந்த நாளிலே வெளியரங்கப்படுத்துவார். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்வதற்கான காரணம் என்ன? ஒருவேளை ஒரு நபர் நன்று அருமையான செய்தியை பிரசங்கிக்கலாம், நீங்கள் அவர்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பிரசங்கித்தார் என்பதை அறியாமல் இருக்கலாம். அவர் பணத்தை நேசிப்பதனால் பேசியிருக்கலாம், அல்லது ஒரு கணத்துக்காக பிரசங்கித்திருக்கலாம், அல்லது மற்றவரை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று காண்பிக்கும்படியாக பேசியிருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கலாம். நம்முடைய அநேக காரியங்களிலே தவறான மனப்பான்மையோடு யோசனையோடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் மற்றவர்களை நியாயந்திருக்க கூடாது. நாம் ஒரு மனுஷன் ஜபிக்கிறதை பார்த்து இந்த நபர் கணத்தை தேடுகிறார் என்று நாம் சொல்லலாம். அவர் ஒருவேளை கணத்தை தேடாமலே இருக்கலாம். அவருடைய திறமைக்கு ஏற்றபடி தேவனிடத்திலே வெளிப்படையாக பேசியிருக்க முடியும். ஆனால் நாம் அப்படி தவறாக நியாயந்திருத்து விடுகிறோம். மற்றவர்களுடைய காரியங்களை அறியாதிருக்கும் பொழுதே நாம் அவர்களை நியாயந்திருக்கிறோம். அவருடைய யோசனைகள் நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கிறதான தீய ஆதாமுடைய குணத்தின் நிமித்தமாக மற்றவர்களுடைய செயல்களுக்கு நாம் தவறான நோக்கங்களே நாம் கற்பிக்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களை நியாயந்திருக்கும் பொழுது உண்மையாகவே என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய இருதயம் தான் அங்கே வெளிப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறது, தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்கிறது போல இருதயத்தில் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறது. அவருடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் மற்ற நபருடைய செயலிலே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்களோ அது உங்களுடைய தவறான மனப்பான்மையே அது வெளியரங்கப்படுத்தி காட்டுகிறது. தண்ணீரிலே முகத்துக்கு முகம் ஒத்திருக்கிறது போல இருதயமும் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்திருக்கிறது. நீங்கள் என்ன கற்பனை செய்து கொள்கிறீர்கள், அந்த நபர் அந்த செயலை செய்கிறது ஒரு சரியான மனப்பான்மையோடு செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறீர்கள். ஏனென்றால் நான் அப்படி சரியான மனப்பான்மையோடு அதை செய்ய மாட்டேன் என்றுதான் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆகவே மற்றவர்களை நியாயந்திப்பது ஒரு முட்டாள்தனமான காரியம். நான் இதை நான் கவனித்திருக்கிறதை வருடக்கணக்காக கவனித்திருக்கிறேன். பார்த்திருக்கிறேன், ஒரு நபரோடு பல ஆண்டுகளாக வாழ்ந்திருந்தாலும் அந்த நபருடைய ஒரு 10% நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கணவனும் மனைவியும் 50 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்திருந்தாலும் அந்த கணவன் மனைவி பற்றி 10% தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனைவி கணவன் பற்றி 10% தான் அறிந்து கொள்ள முடியும். 90% ஒரு பனிப்பாறையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய 90% போல தான் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாத காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத ஆழங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாத ஆழங்கள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அலுவலகத்தில் ஒரு நபரோடு வேலை செய்கிறீர்கள், அல்லது சபையில ஒரு நபரை ஒவ்வொரு வாரமும் 25 வருடங்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள், அவருடைய வாழ்க்கையில 1% தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த சபைக்கு அந்த நபர் ஒரு வழக்கமாக வருகிறார், ஆனாலும் 25 வருடங்கள் வருகிறார், ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி 1% உங்களுக்கு தெரியும். அதனால் தான் அவர் ஏதோ ஒரு பாவம் செய்து விடும்போது நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீர்கள். நான் அவரை 10 வருடமாக எனக்கு தெரியுமே என்று சொல்லி அதிர்ச்சி அடைகிறீர்கள். உண்மையிலே நீ அவளை பற்றி அறியவில்லை. உங்களுக்கு இது என்ன நமக்கு கற்பிக்கிறது? ஒரு ஆசிரியரை நினைத்து பாருங்கள். ஒரு விடைத்தாளிலே ஒரு கேள்வி பதில் இருக்கிறது, 100 கேள்வி பதில் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசிரியர் அந்த முதல் கேள்விக்கான பதிலை மட்டும் மதிப்பிட்டு அந்த முழு விடைத்தாளுக்கும் இதுதான் மதிப்பெண் என்று சொல்லிவிடார் என்று வைத்துக் கொள்வோம். முதல் கேள்வி தவறாக இருந்தால் 0 மதிப்பெண் போட்டு விடுகிறார். அது ஒரு சரியாக இருந்தால் 100 மார்க்கு போட்டு விடுகிறார். மற்ற 99 பதில்களும் தவறாக இருந்தாலும் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் குறித்து என்ன நினைப்பீர்கள்? அவர் பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். பள்ளியிலிருந்து எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு விடைத்தாளிலே ஒரு 100 கேள்விக்கான பதில் இருக்கிறதான அந்த விடைத்தாளிலே ஒரே பதிலை வைத்து எப்படி அவர் மதிப்பிட முடியும்? ஆனால் ஜனங்கள் அதைத்தான் அப்படியேதான் ஜனங்கள் மற்றவர்களை நியாயந்திருக்கும் போது செய்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே 1% காரியத்தை அறிந்து கொண்டு அவர்களை நியாயந்தித்து விடுகிறார்கள். அவர் இப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் இல்லை என்று தீர்ப்பு அளிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பொறுத்திருங்கள், நீங்கள் கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே அதன்றை குறித்தும் தீர்ப்பு செய்யாதீர்கள். அதனால் தான் நாம் தீர்ப்பு செய்யக்கூடாது. ஏனென்றால் நாம் தவறாக நியாயந்தித்து விடுவோம். நாம் ஜனங்களை தவறான மனப்பான்மையோடு நியாயந்திருக்க நாம் முயலுவோம். நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறதான காரியம் எபிரேயர் 9 அதிகாரத்தில் இருக்கிறது. மனுஷன் ஒரு தரம் மரிப்பதற்கும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. தேவன் எப்பொழுது ஜனங்களை நியாயந்திருக்கிறார்? எப்பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த அண்டசராசிரத்தை உருவாக்கின தேவன் நியாயந்திருக்கிறார்? இந்த வசனம் என்ன சொல்கிறது? மரித்த பிறகு, அந்த மனுஷன் மரித்த பிறகு ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். ஆகவே ஜனங்களை தேவன் அவர் மரித்த பிறகு நியாயந்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுது நியாயந்திருக்கிறீர்கள்? அந்த கேள்விக்கு என்ன பதில்? அவர்கள் மரிப்பதற்கு எவ்வளவோ காலத்துக்கு முன்பதாக நீங்கள் அவர்களை நியாயந்தித்து விடுகிறீர்கள். தேவன் ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பதாக ஏன் காத்து வருவதற்கும் ஏன் காத்திருக்கிறார்? அவன் ஒரு தீமையான மனுஷனா இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவன் நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், அவன் ஒருவேளை மனம் திரும்பலாம் என்று நினைக்கிறார். இந்த பரதீசுக்கு சென்று அந்த கல்லணை குறித்து எண்ணி பாருங்கள். தேவன் அவனை அதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் முன்பதாக நியாயந்திருத்திருந்தால் அவன் எங்கே போயிருந்திருப்பான்? அது மிக மோசமானதாக இருந்திருக்கும். அவன் பரதேசுக்கு போக வேண்டிய மனுஷன் அவன் நரகத்துக்கு போயிருந்திருப்பானே. அவன் மறிக்கும் வரை ஆண்டவர் காத்திருந்து அவனை பரதேசுக்கு எடுத்துச் சென்றார். ஆகவே தேவன் ஒரு நபரை நியாயந்திருப்பதற்கு அவன் மறிக்கும் வரை காத்திருக்கிறார். நாம் பொறுமை இல்லாதபடிக்கு அவர்கள் மறிப்பதற்கு முன்பதாக நாம் நியாயந்தித்து விடுகிறோம். இதுதான் மனுஷருடைய மதியீனம். நாம் எல்லா காரியங்களும் அறியாதிருக்கிறோம். 91% அந்தரங்க வாழ்க்கை குறித்து மற்றவர்களை குறித்து அறியாதிருக்கிறோம். அவர்கள் எவ்வளவு ஜபிக்கிறார்கள் என்பதை, எவ்வளவு அந்தரங்கத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அறியாதபடி நியாயந்திருக்கிறோம். எந்த ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் இப்படிப்பட்டதான தீர்ப்பை கொடுக்க மாட்டார். 1% காரியம் மட்டும் அறிந்துவிட்டு அப்படி ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்க மாட்டார். நான் எனக்கு எல்லா காரியங்களும் தெரியாது என்று சொல்லி அதை நிறுத்தி வைத்து விடுவார். அந்த அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நியாயந்திருக்கிறார்கள். அந்த இளையகுமாரனுடைய கதையை பாருங்கள். அந்த மூத்த மகன் இளையகுமாரன் வெளி வந்த பிறகு தகப்பன் சந்தோஷத்தை குறித்து ஏற்றுக்கொள்ளாதபடி வெளியில் நின்று கொண்டிருந்தான். அந்த தகப்பன் மூத்த குமாரத்தில் சென்று, ஏன் நீ வெளியே இருக்கிறாய், உள்ளே ஏன் வரவிடாது என்று கேட்கிறான். லூக்கா 15:30 பாருங்கள். அவன் சொல்லுகிறான், இந்த உம்முடைய குமாரன் என்று சொல்கிறான். அவன் ஒரு அவமதிக்கிறதான விதத்தில் பேசுகிறான். தன்னுடைய சகோதரன் என்று கூட சொல்லாதபடிக்கு உம்முடைய மகன் என்று குமாரன் என்று சொல்கிறான். வேசுகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் இவன் வந்தவுடனே என்று சொல்கிறான். அது அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி கற்பனை செய்து கொண்டான் இவனுடைய இளைய சகோதரன் வேசுகளிடத்திலே சென்றான் என்று? யாராவது அவனை குறித்து அப்படி சொன்னார்களா? அப்படியெல்லாம் இல்லை. அவன் அப்படி நினைத்துக் கொண்டான், இந்த என்னுடைய இளைய சகோதரன் தன்னுடைய ஆஸ்தியை வேசுகளிடத்தில் தான் அழித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அது உண்மையாக இருந்திருக்க அவசியமே இல்லை. அவன் ஒருவேளை மது அருந்தி முட்டாள்தனமான வகைகளே அவன் பணத்தை செலவித்திருந்திருக்கலாம், அவனை வேசியில் சென்றிருக்க வேண்டியதில்லை. இந்த மனப்பான்மை, மூத்தகுமாரோட மனப்பான்மை என்னத்தை காண்பிக்கிறது என்றால், அந்த நபரை குறித்து எப்பொழுதுமே தவறான ஒரு மனப்பான்மை கொண்டிருக்கிறான். இப்பொழுதெல்லாம் மற்றவர்களை குறித்து அந்த தவறான மனப்பான்மையை கொண்டிருக்கிறீர்களோ, அது உங்களுடைய இருதயத்தை தான் காண்பிக்கிறது அந்த நபரை காட்டிலும். அந்த நபர் பந்தியிலே தப்பனோடு உட்கார்ந்திருக்க முடியும், ஆனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே நின்று கொண்டிருக்க முடியும். அங்கே நான் பார்க்கிற காரியம் என்ன, அந்த இளையகுமாரனுடைய கதையிலே அந்த ஆரம்பத்தினுடைய இதிலே அந்த இளையகுமாரன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறான், மூத்த குமாரன் உள்ளே இருக்கிறான். ஆனால் கதை முடிவிலே இளையகுமாரன் உள்ளே இருக்கிறான், மூத்த குமாரன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். ஏனென்றால் அவன் அவனை நியாயந்தீர்த்து விட்டான். ஆகவே நீங்களும் தேவனுடைய வீட்டை விட்டு வெளியா நின்று விடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். காலத்துக்கு முன்னே நியாயந்தீர்க்கிறவர்களா இருந்து விடாதீர்கள். பத்திரமான காரியம் என்னவென்றால், நியாயந்தீர்க்காமல் இருப்பதுதான் பத்திரமான காரியம். நீங்கள் நியாயந்தீர்த்தாலும் கூட நீங்கள் எதை நியாயந்தீர்க்கிறீர்கள்? ஒரு சிறு துரும்பு தானே நீங்கள் உங்களுடைய சகோதரில் இருக்கிறதான துரும்பு, உங்களுடைய கண்ணிலே ஒரு உத்தரம் இருக்கிறே என்று சொல்கிறார். இந்த உத்தரம் என்பது என்ன? ஒரு நபருடைய கண்ணிலே, ஒரு சரீரப்பிரகாரமான கண்ணிலே ஒரு உத்தரம் இருக்க முடியாது. ஆனால் இயேசு உன்னுடைய பாவம் உன்னுடைய சகோதரனுடைய பாவத்தை காட்டிலும் அவ்வளவு மோசமானது என்பதை காண்பிப்பதற்காக மிகைப்படுத்தி காண்பிக்கிறார். ஒருவேளை அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டால் என்று வைத்துக் கொள்வோம், உங்களுடைய ஒரு அன்பற்ற தன்மை அது அவனுடைய பாவத்தை காட்டிலும், ஒரு துரும்பை போல இருக்கிற பாவத்தை காட்டிலும் இந்த அன்பற்ற தன்மை ஒரு உத்தரத்தை போல இருக்கிறது. ஒருவேளை அவன் பேசிக்கல் இடத்துல சென்று இருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம், அதுவுமே கூட உங்களுடைய அன்பற்ற தன்மையை வைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு துரும்பை போல தான் இருக்கிறது. உங்களுடைய அன்பற்ற தன்மை ஒரு உத்தரத்தை போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அன்பற்ற தன்மையாகி உத்தரத்தை எடுத்து போட்டுவிடு. எப்பொழுது தொடர்ந்து ஏத்து அவனிடத்திலே குற்றத்தை கண்டுபிடிக்கிறதான் அந்த அன்பற்ற தன்மையாகி அந்த துரும்பை எடுத்து போட்டுவிடு. என்னதான் அந்த நபர் செய்தாலும் அதற்கான ஒரு தவறான மனப்பான்மையை நீ போட்டு விடுகிறாய். அவன் எந்த சரியான செய்ய முடியாது என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். இது நீ எவ்வளவு அன்பற்ற தன்மையுடைய இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தும்படி காண்பிக்கிறார். இதை நினைத்து பாருங்கள், ஒரு நபர் வந்து ஒரு கண் பார்வை சரியில்லாதவனா இருக்கிறார் என்று அவரிடத்திலே போய், ஒருவேளை இங்கு ஒரு கண் டாக்டர்கிட்ட போகிறீர்கள், அவருக்கு சரியான பார்வையில் கேட்டரா கொண்டு வந்துட்டு அவரிடத்திலே போய் உங்கள் கண்ணை இருக்கிறதான துரும்ப எடுத்து விட போவீர்களா? நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் இடத்துல பக்கத்தில் கூட போக மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் திரும்ப பார்க்கிறது என்ன? அவனுடைய கண்ணை நீ பாதித்து விடுவாயே. ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. ஒரு அன்பற்ற தன்மை யாரையாவது வைத்திருந்தால் அவன் ஒரு மாயக்காரன். மத்தேயு 7:5 வைத்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் மாயக்காரர்கள். மாயக்காரனை முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய், சரியான விதத்திலே பார்ப்பாய். அப்பொழுது அந்த சகோதரனே வந்து உன்னிடத்திலே, சகோதரனே என்னுடைய கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போடுவீர்களா என்று கேட்பான். அது எவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலை. மேலும் நியாயத்திற்பை குறித்து நியாயத்திற்கான குறித்து இன்னும் அதிகமான காரியம் ஆண்டவர் யோவான் 8:15 சொல்லியிருக்கிறார், நீங்கள் மாம்சத்தின்படி நியாயந்திருக்கிறீர்கள், நான் யாரையும் நியாயந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் நியாயந்தித்தாலும் கூட நான் நியாயந்திருக்கிறது நீதியா இரு சத்தியத்தின்படி இருக்கிறேன், ஏனென்றால் நான் பிதாவோடு ஒரு நல்ல ஐக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். நான் பிதாவோடு அந்யோன்ய ஐக்கியம் கொண்டிருக்கிறேன், அதனாலே நான் நியாயந்தித்தாலும் கூட அது சரியா இருக்கும், சத்தியத்தின்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் அப்படி பிதாவுடைய சித்தத்தோடு ஐக்கியமா இருந்தார். நீங்களும் நானும் அப்படி பிதாவுடைய சித்தத்தோடு ஐக்கியமா இல்லை. எப்படி நாம் அப்படி நியாயந்திருக்க முடியும்? இயேசுவுமே கூட அவர் பிதாவோடு பூரண ஐக்கியம் கொண்டவராக இருந்தாலும் கூட நான் நியாயந்திருக்க மாட்டேன் என்றுதான் சொன்னார். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு மாம்சத்துக்கு ஏற்றபடி மாம்சீகமாய் நீங்கள் நியாயந்திருக்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயந்திருக்கவில்லை என்று சொல்கிறார். யோவான் 8:15 எவ்வளவு அருமையான வசனம் இது. நீங்கள் இயேசுனுடைய மாதிரியை பின்பற்றலாமே. அவர் பிதாவோடு அருமையான ஐக்கியம் கொண்டிருந்தார், அப்படி இருந்தும் நான் ஒருவனை நியாயந்திருக்கவில்லை என்று சொல்கிறாரு. நாம் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோமோ நாம் அந்த அளவுக்கு மற்றவர்களை நியாயந்திருப்போம். அவர் சொல்கிறார், நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை. அவர் பரிசேயர்கள் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை நியாயந்திருத்த உடனேயே, அந்த சம்பவத்தை கடுத்த உடனே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதற்கு முன்னதான அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் எப்படி நியாயந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு கருத்தும் இல்லாதபடி ஏதோ மரித்தவர்கள் நடக்கிறது போல அப்படி இருக்க தேவையில்லை. தேவன் எந்த ஒரு கருத்தும் இல்லாதபடி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. பவுலும் குழந்தைகளை பற்றி நான் கருத்து கொண்டிருந்தார். அவர்கள் மாம்சீக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார், குழந்தைகள் என்று சொன்னார். கலாத்தியர்களை பார்த்து நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், மோசம் போய்விட்டீர்கள் என்று சொன்னார். ஆகவே அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. ஆகவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பகுத்தறிவு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சந்தேகிப்பது அது கூடாது. சில சமயங்களிலே மற்றவர்கள் மீது காண்புகிற காரியம் அது சந்தேகமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்ப்பு செய்யாதீர்கள் ஆனால் தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்ல. இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீர்களா? நாம் தீர்ப்பு செய்யும்படி நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அங்கே ஒரு சமையல் இருக்க வேண்டியிருக்கிறது. யோவான் 7:24, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அவருடைய பொருள் என்ன? நீங்கள் பார்க்கிறதை வைத்து தீர்ப்பு செய்யாதீர்கள் அல்லது கேட்கிறதை வைத்து தீர்ப்பு செய்யாதீர்கள், அது நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஏசாயா 11:16 நாம் பார்க்கிறோம், இயேசு அப்படித்தான் தீர்ப்பு செய்தார். 11 தேவனுடைய ஆவியர் மீது இருந்தது, தேவனுடைய பயப்படுகிற பயம் இருந்தது. ஏசாயா 11:3, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உயர்ந்த வாசனையா இருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் இருந்தார். நமக்கு அநேக கண்கள் மூலமாக காதுகள் மூலமாக காரியம் நமக்கு உள்ளே வருகிறது, அதன்படி நாம் செய்யக்கூடாது. நாம் அதை கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், ஆனால் தீர்ப்பு செய்வதை நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றுவரை நான் ஏதோ பார்க்கிறேன், ஏதோ காட்கிறேன், ஆனால் இது உண்மையா என்று எனக்கு தெரியாது, நான் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் இயேசு இருந்தார். அவர் தம்முடைய கண் கண்டபடி காது கேட்டபடி அவர் நியாயந்திருக்கவே இல்லை. ஏனென்றால் அவர் பிதாவை சத்தத்தை கேட்க விரும்பினார். அது ஒரு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல மாதிரி. ஒருபோதும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் ஒரு சரியான நீதியான ஒரு கருத்து கொண்டிருக்க முடியும். நாம் யாரை நியாயந்திருக்க வேண்டும்? நமக்கு நம்முடைய அதிகாரத்துக்குட்பட்ட அந்த வட்டத்துக்குட்பட்டவர்களை மாத்திரம் நாம் நியாயந்திருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரொரு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், நான் இப்படி திரும்பி நான் இவர்களை நியாயந்திருக்க மாட்டேன், வேதம் சொல்கிறது நியாயந்திருக்க கூடாது என்று சொல்கிறது என்றால் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்ற அந்த வட்டத்துக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை இருந்தால் நீங்கள் தீர்க்க வேண்டும். உங்கள் சபையிலே நீங்கள் மூப்பராக இருந்தால் அந்த காரியத்தை நீங்கள் பகுத்தறிந்து சரியான காரியத்தை நீங்கள் நியாயந்திருக்க வேண்டும். ஒரு சகோதருக்கு சகோதரருடைய காரியங்களே பவுல் ஒருமுறை ஒரு மனுஷனை சாத்தான் இடத்துக்கு ஒப்பு வைத்தார். 1 Cor 5:5 அந்த சபையின் மீது அதிகாரமுடைய நபராய் அப்போஸ்தலன் அந்த ஒரு நியாயத்தை செய்தார். அது சரி, அதுவும் தேவனோடு சார்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு செய்கிறது. நமக்கு பொறுப்பு என்கிற அந்த வட்டத்திற்குள்ளாக நாம் நியாயந்திருக்க வேண்டும். நாம் வெளியில இருக்கிறதான மற்றவர்களுடைய காரியங்களை மற்றொரு சபையை நாம் நியாயந்திருக்க தேவையில்லை. மற்றவருடைய நபருடைய பிள்ளைகளை நாம் நியாயந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாம் நியாயந்திருக்க வேண்டும். ஆகவே நியாயந்திருப்பதற்கான கோட்பாடு என்ன? அந்த நபர் உங்களுடைய அதிகார வட்டத்துக்குள்ளே இருக்கிறாரா? ஒருவேளை உங்களுக்கு கீழே இருக்கிறதான வேலை செய்கிறவர்கள் ஃபேக்டரியிலே அவர்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனாலே அவர்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் நியாயந்திருக்க வேண்டும். அவர்கள் பொறுப்புக்கு வெளியிலே இருப்பார்கள் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் சொந்த அலுவலையை கவனித்துக் கொள்ளுங்கள். பேதுரு சொல்லுகிறார், மற்றவருடைய காரியங்களிலே அலுவலாயிருந்து இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 1 Cor 4:5 அநேக வருடங்களிலே என்னுடைய டேபிளில் நான் எழுதி வைத்திருந்தேன், இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமான ஜனங்கள் மற்றவர்களை நியாயந்திருக்காமல் தங்களே நியாயந்திருக்கிறவர்கள் என்று எழுதி வைத்திருந்தேன். அது 1 Cor 4:17 இருந்து நான் எடுத்து கொண்டேன். தங்களை தாங்களே முதலாவது நியாயந்தித்துக் கொள்கிறவர்கள். 15 நாம் மற்றவர்கள் காரியங்களிலே மூக்கை நுழைக்கிறவர்களா இல்லாதபடிக்கு. மெய்யான தேவனுடைய குடும்பமாக இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மற்றவருடைய காரியங்களிலே அலுவலாக இருக்க மாட்டார்கள், தங்களை தாங்களே நியாயந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த முழு உலகத்திலும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நான் அதை என்னுடைய மனதிலே அநேக காலமாக வைத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் இந்த முடிவை எடுங்கள். நீங்கள் மற்றவர்களை நியாயந்திருக்க மாட்டீர்கள், உங்களே நியாயந்திருப்பீர்கள் என்று. உங்களுடைய வட்டத்துக்குள்ளாக இருக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் நியாயந்திருப்பீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் அருமையான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆகவே இது ஒரு 9 தவறான மனப்பான்மை. இயேசு நம்மை எச்சரித்த தவறான மனப்பான்மை மிக முக்கியமான வசனம். நாம் பின்பற்ற வேண்டிய மிகவும் முக்கியமான வசனம், நாம் சமநிலையை கை கொள்ள வேண்டும். எங்கே நாம் நியாயந்திருக்க வேண்டும், எப்படிங்கே நியாயந்திருக்க கூடாது, யாரை நியாயந்திருக்க வேண்டும், யாரை நியாயந்திருக்க வேண்டும் என்று. இப்படி இருந்தால் நமக்கு நலமாயிருக்கும், தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகப்பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் உமக்கு முன்பாக பணிகிறோம். இந்த நியாயந்திருக்கிறதான முக்கியமான இந்த பணி பகுதியிலே எங்களுக்கு உலக வாழ்க்கையில் நாங்கள் எச்சரிக்கையாக ஞானத்தோடும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பாக எங்கள் உடன் விசுவாசிகளுக்கு கடுத்த காரியங்களே அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.